മാവീര മകുടം. ലെഫ്റ്റനന്റ് കേണൽ ചാൾസ്. ஸ்ரீலங்கா கடற்படையின் படகுகளை கண்டால் விடுதலை புலிகளின் சாதாரண படகுகள் கடலில் நிற்காது, நிற்க முடியாது. அந்த காலம் சண்டைக்கென்றே தயாரிக்கப்பட்ட நேவி படகுகளின் வேகத்திற்கு அவற்றில் பொருத்தப்பட்டிருக்கின்ற சக்தி வாய்ந்த ஆயுதங்களின் தாக்குதலுக்கும் ஈடுகொடுக்க விடுதலை புலிகளது சாதாரண படகுகளால் முடியாது என்பதால் தூரத்தில் கண்டவுடனே ஓடி மறைந்துவிட வேண்டும். வேறு வழியில்லை. விடுதலை புலிகளின் படகுகளை அழிப்பதவர்களின் இலக்கு என்பதோடு கலைப்பதவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் இருந்தது. ஆனால் பின்னாட்களில் பிற்காலங்களில் அந்த நிலை நேர்மாறாக மெல்ல மெல்ல மாறிவிட்டது. தரையைப் போல கடலிலும் சிங்கள படையை துரத்தி துரத்தி அழிக்கலாம் என சொல்லித் தந்தவனும் முதல் முதலாக மட்டுமல்ல தொடராகவும் அதனை செய்து காட்டியவனும் சார்ல்ஸ் தான். 1991 இறுதியிலே அது ஆரம்பித்தது. நைனாதேவிலிருந்து ஊர்காவல்துறைக்கு கடல் ரோந்து புரிகின்ற நேவி படகளை வழிமறைத்து தாக்க சார்ல்ஸ் முடிவெடுத்தார். தளபதி கங்கையமரணியின் துணையோடு வேவு பார்த்து தாக்குதல் திட்டம் வகுத்து தாக்குதல் குழுக்களை ஒழுங்குபடுத்தி ஆயுதங்களோடு படகுகளை தயார் செய்து தானே கட்டளை தளபதியாகி வியூகம் அமைத்து சென்று கடற்படையை வழிநடத்தினான் சார்ல்ஸ். கனோன் பீரங்கிகள், 50 கலிபர்கள், மிகையான கனரக துப்பாக்கிகளுடன் அதிவேக ஓட்டம் கொண்ட நேவியின் சண்டை படகுகளை, 50 கலிபர் GPMG-யுடன் சாதாரண துப்பாக்கிகளை மட்டுமே கொண்ட பிரதிரப்பிரிகளது மீன்பிடி படகுகள் துரத்தி தாக்கின. சிங்கள கடற்படையை விடுதலை புலிகளின் படகுகள் கலைத்து விரட்டிய முதல் வரலாறு அது. எதிரியின் படகொன்று மூழ்கடிக்கப்பட்டதோடு LMG ஒன்றும் கைப்பற்றப்பட்ட போதும் இழப்பேதுமில்லை விடுதலை புலிகளுக்கு. இதற்கு முன்னர் நெடுந்திவிற்கும் குறியட்டு வானுக்கும் இடையிலே கடலில் சார்ல்ஸ் நடத்திய ஒரு கண்ணிவெடி தாக்குதல் குறிப்பிடத்தக்கது. இரவு முழுவதும் ஆழ்கடலுக்குள் இறங்கி நின்று அலைகளின் நடுவில் அவன் கண்ணிவெடியை விதைத்து விட்டு வர மறுநாள் காலை அதில் சிக்கிய எதிரியின் படகொன்றை அலைகள் விழுங்கிக் கொண்டன என்பதோடு சிங்கள கடற்படையின் வடபிராந்திய தளபதி கொமாண்டர் சமரவீர படுகாயமடைந்தார் என்பதும் 7 படைகள் கொல்லப்பட்டது முக்கியமானது. உடைந்த படகையும் ஆயுதங்களையும் கடலுக்கு அடியிலிருந்து மீட்ட பின்னர்தான் சார்ல்ஸ் அடுத்த வேலைக்கு போனான். 1992 துவக்கத்திலே தாளையடி கடலில் எதிரியின் சவட்டன் விசைப்படகு மீது தானே கொமாண்டராகி நின்று ஒரு பகற்பொழுது தாக்குதல் நடத்தினான் சார்ல்ஸ். வீரர்கள் 4 பேரை இழந்ததோடு அவனுக்கும் காலில் காயம் ஏற்பட்டது அந்த சண்டையில். ஆனிரவு கடலில் நீரேரியில் எதிரியின் நீருந்து விசைப்பட ஒன்றை மூழ்கடித்து 50 உட்பட்ட பல ஆயுதங்களை கைப்பற்றிய கடற்கண்டி தாக்குதல். அதே நீரேரியில் எதிரியின் ரோந்து படகு தொடரை தாக்கி பல ஆயுதங்களை கைப்பற்றிய இன்னொரு சண்டை. மாதகல் கடற்பிரதேசத்தில் விசைப்படகு ஒன்றை மூழ்கடித்த மற்றொரு கண்ணிவெடி தாக்குதல். பூநகரி கல்முனை அருகே உள்ள மாந்தீவில் சிங்களப்படையின் கரையோர காவலரனை தகர்த்து துப்பாக்கிகளோடு எதிரியின் உடலங்களையும் எடுத்து வந்த அதிரடி தாக்குதல். இவ்வாறாக கடற்புலிகளின் கடற்சண்டை திறன் வளர்த்த ஒவ்வொரு தாக்குதலுக்கு பின்னாலும் இருந்த உந்தி விசை அவன். அவனிடம் ஒப்படைக்கப்படுவது என்ன வேலையாக இருந்தாலும் அந்த வேலையோடு தன்னையே கலந்து செய்து முடிக்கும் தன்மை அவனுடையது. வெற்றிகரமான கடற்சண்டைகளில் முன்னோடி தளபதி மட்டுமல்ல அவன் ஒரு சிறந்த தொழில்நுட்பவியலாளனும். அவன் ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்திருந்த உழைப்பாளி. ஓய்வு நேரங்களில் மூளைக்கு வேலை கொடுத்து எதையாவது ஆய்வு செய்து கொண்டிருப்பார். கைவசமுள்ள வளங்களை கொண்டு புதிது புதிதாக எதையாவது கண்டுபிடிக்க வேண்டுமென்றோ அல்லது கஷ்டப்பட்டு சிரமத்தோடு நாம் செய்கின்ற வேலைகளை இலகுவாகவும் வேகமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வழிகளை பற்றியோ அல்லது இப்படியான ஏதோ ஒரு விடயத்தை பற்றியோ தான் அவனது டெக்னிக்கல் மூளை எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கும். முயற்சி செய்து பார்த்து விட்டோ அல்லது முயற்சி செய்து பாராமலையோ ஏதோ ஏதோ ஒரு சாட்டு சொல்லிக் கொண்டு இது சாத்தியப்படாது என்று யாரும் ஒதுக்கி வைத்து விடுகின்ற வேலைகளை தானாகவே பொருட்படுத்தி வெற்றிகரமாக செய்து முடித்து விடுவார் அவன், அந்த பொறியியலாளன். கடற்புலிகளின் தொழில்நுட்ப வளர்ச்சியும் சார்ல்ஸின் அறிவாற்றலும் ஒன்றோடொன்று இறுக பிணைக்கப்பட்டது. தொலைத்தொடர்பு கதைக்க குரோஸ் செய்ய வேண்டும் என்றாலும் சரி, கம்யூனிகேஷன் செட்டுக்கு தேவையான உதிரிப்பாகும் என்றாலும் சரி, என்னவாகத்தான் இருந்தாலும் அது வேண்டும் இது வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் உள்ளூரில் கிடைக்கக்கூடியவற்றை கொண்டு செய்து முடித்து விடுவதுதான் மத்திய தொழில்நுட்பவியலாளருக்கும் இவனுக்கு இடையுள்ள வேறுபாடு. கடற்புலி வீரர்களுக்கான பயிற்சி கல்லூரி ஒன்றை ஆரம்பித்தான். அந்த சிறந்த படகோட்டுடன் புயலுக்கும் சூறாவளிக்கும் இடையில் ஆர்ப்பரித்தலும் கடல் அலைகளுக்கும் நடுவில் படகை நீண்ட தூரத்துக்கு செலுத்தக்கூடியதான பயிற்சியை அடித்து பெண்புலிகள் உட்பட திறமையான ஓட்டிகளை சார்ல்ஸ் உருவாக்கி கொடுத்தான். இப்போது அவனில்லை. சண்டை மணிகளில் நிலவும் போர் சூழல்களால் தடக்கங்கள் ஏற்பட்டு உணவு வராமல் விட்டுவிடுவது அடிக்கடி நடக்கும் ஒரு விடயம். ஆனால் சார்ல்ஸோடு நின்று களங்களில் போரிட்ட தோழர்கள் சாப்பாட்டுக்காக காவல் இருந்த நாட்கள் குறைவு. உடனடியாக அடுப்பில் சட்டியோ வானொலியோ வைத்து எட்டியவற்றை கொண்டு சுவையாக கரிசமைத்து தன் தோழர்களுக்கு கொடுத்து விடுவார். அந்த அட்டகாசமான சமையல்காரன் அவன் தயாரிக்கும் கோழிச்சூப்பு இயக்கத்தில் மிகவும் பிரபல்யம். தலைவரிடமே பாராட்டு பெற்றது. சார்ல்ஸின் சூப் பருகு என்று நண்பர்கள் தேடி வந்த நாட்கள் கூட உண்டு. அவன் விழிமூடுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு கூட மூர்த்தி மாஸ்டர் வீட்டில் கோழிச்சூப் விருந்து படைத்து விட்டுத்தான் அவன் போனான். அவன் ஆக்கி தந்த சுவைகள் அவனது நினைவை தந்து கொண்டே இருக்கின்றன. தோழர்களில் அவன் கொண்டிருந்த அன்பும் பாசமும் அலாதியானது. மற்றொரு எல்லோரையும் விட வித்தியாசமானவன். அந்த விதத்தில் பழகுகின்ற இவன் எல்லா போராளிகளாலும் கவரப்பட்டு அவர்களின் நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்துவிட்ட ஒரு உற்ற நண்பன். கிடாலியில் இருந்து வேலையாக வந்து எங்காவது நிற்கும் போது கோவில் திருவிழா பார்க்க நண்பன் அழைத்தால் பொடியலை விட்டுட்டு வந்துட்டேன், நான் வரே இல்லை என்று போக மறக்கும் சார்ல்ஸ் என்ன நிகழ்ச்சி பார்ப்பதற்கென்றாலும் அது சரியோ தவறோ தன்னோடு நிற்கும் போராளிகள் எல்லோரையும் அழைத்து செல்லாமல் ஒரு நாள் கூட போயிருக்காத உயிர்த்தோழர். எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அங்கு நிற்கும் யாராவது ஒரு போராளி வந்து சார்ல்ஸ் அன்னையிட்ட சுகம் கேட்டதென்று சொல்லுங்கோ என்பார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு வியாபித்திருந்தது அவனது நட்பு. தவறளிக்கும் போராளிகளை தண்டிக்கும் போது அரவணைத்து அன்பாக பேசி பிழைகளை தெரியப்படுத்தும் விதம் அவனில் வேறுபட்ட ஒன்றாகவே இருந்தது. வகுப்பு எடுக்கும் போது பகுதியாகவும் செல்லமாகவும் கதைத்து தான் சொல்வதை அவர்கள் மனவிருப்போடு கேட்டு படிக்கக்கூடியதாக விளங்கப்படுத்தி கற்பித்து கொடுப்பது அவனுடைய பணி. தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து விடும் தன்மை அவனுடையது. கடலிலும் தடையிலும் தான் பெற்ற அனுபவங்கள் பட்ட துயரங்கள் திறமைகள் செயற்பாடுகளில் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார். புத்தகத்தில் படித்த அறிவு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அனுபவம் மூலம் படிக்க நிறைய பேருக்கு அனுபவம் பலதரப்பட்ட பாடங்களையும் எங்களுக்கு கற்பிக்கின்ற ஒரு வழிகாட் என்று சொல்லி தான் வளர்ந்ததைப் போலவே பட்டறிவு மூலம் போராளிகளை வளர்க்கும் வழிமுறை அவனுடையது. ஒவ்வொரு கடற்சண்டையின் முடிவிலும் அந்த கள நிகழ்ச்சிகளின் போக்குகளை ஆழமாக நோக்கி சரிபிழைகளை ஆராய்ந்து அந்த பட்டறிவின் அடிப்படையை அடுத்த சண்டையை நெறிப்படுத்துகின்ற அவன் ஒரு அனுபவசாலியான படைத்தளபதி. எப்போதும் தானே நேரில் கடலில் இறங்கி சண்டைகளை வழிநடத்தி வீரர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதும் அவனுடைய பணி. சிரிப்பூட்டும் பகடிகளாலும் பம்பல்களாலும் எல்லோரையும் இன்பத்தில் ஆழ்த்தும் அவனுடைய கதைகள் ஒரு தனித்துவமான கலா ரசனை. எப்போதும் கலகலப்பாக மகிழ்ச்சியான பொழுதுகள் அவனோடு கழியும். போராட்டத்தை பற்றியும் இயக்கத்தை பற்றியும் தலைவரை பற்றியும் சொல்லி சொல்லி எப்போதும் எல்லோரையும் உற்சாகப்படுத்தி வைத்திருப்பான் சார்ல்ஸ். என்றுமே மறக்க முடியாத பசுமையான நினைவுகள் அவனுடையவை. இன்று எங்களோடு அவன் இல்லை, எல்லோருக்குள்ளும் அவன் நிறைந்திருக்கின்றான். சமமுனைகளில் சண்டைகளை வழிநடத்தி கொண்டிருக்கும் அந்த தளபதி மக்களை இணைப்பதற்கு ஆற்ற வேண்டிய பணிகளை பற்றியும் சிந்திப்பார். ஒவ்வொரு தாக்குதலையும் தனியே இராணுவ வெற்றிகளாக மட்டும் வைத்துக் கொண்டிராமல் மக்களை தாயகப் பணிக்கு உள்வாங்கும் அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றவும் அந்த வெற்றிகளை பயன்படுத்தினான். ஆனேரவு கடல் நீரேரியில் கண்ணிவடியில் உடைந்து பயனற்ற விதத்தில் கடலுக்குள் மூழ்கிய விசைப்படகை கூட அவன் விரைவாக சுழியோடி கட்டி இழுத்து வந்து வடமராட்சியில் மக்கள் பார்வைக்கு வைத்தான். ஊர்காவல்துறை கடலில் சேதப்படுத்தப்பட்ட நீவி படகையும் எடுத்த எல்எம்ஜியையும் யாழ்ப்பாண கரையில் சனத்திற்கு காட்டியது அவனது அரசியல் சிந்தனைக்கு சான்றுகள். விடுதலை புலிகளின் வெற்றி கழிப்புகளை மக்களோடு பகிர்ந்து கொண்டான் அந்த தளபதி. ஆனிரவு கடன் இடையில் சார்ல்ஸ் நடத்திய ஒரு தாக்குதல் மேனிசிற்க வைக்கும் கதை. மதியத்துக்கு பிந்தின பகற்பொழுது அது எட்டு விசைப்படகளில் கடல் ரோந்து வந்து கொண்டிருந்த சிங்கள கடற்படையின் நீர்ந்து விசைப்படகு ஒன்று ஏற்கனவே சார்ல்ஸ் வைத்துவிட்டு காத்திருந்த கன்னிவடியில் சிக்கிச் சிதறியது. திகைத்து போன நேவியின் ஏழு படகளும் அந்த இடத்தை சூழ்ந்துவிட படகையும் ஆயுதங்களையும் தங்கள் ஆட்களையும் மீட்க அவர்கள் முயன்று கொண்டிருந்தார்கள். பூநகரி பக்கம் இருந்து அவசரமாக வந்த உலங்கு வானொலி வட்டமிட்டபடி பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருந்தது. சார்ல்ஸுக்கு ஏமாற்றம். படகையும் ஆயுதங்களையும் மீட்க முன்னர் அவர்களை தாக்கி விரட்ட தயாரானான். அவன் கைவசம் இருந்ததோ ஒரே ஒரு படகு, அதிலிருந்து ஒரே ஒரு கனரக துப்பாக்கிதான். அவர்களோ ஏழு சண்டை படகுகளில். உலங்கு வானொலி வேறு, மேலேயே சமாளிக்க முடியுமா என கூடி நின்றவர்கள் சிந்திக்க இன்னும் சில விடுதலை புலி ஒரு படகை கடலில் இறக்கினான் அந்த வீரன். கரையிலிருந்து பாதுகாத்து கொண்டிருந்த ஜிபி எல்எம்ஜி ரவைகளை புரிய மின்னல் தங்களை நெருங்கி தனித்த ஒரு படகை கண்ட நேவி அதிர்ந்து போனான். அவிழ்த்து விட்ட பட்டி மாடுகள் வரிசையாக ஓடுவது போல் நேவி படகுகள் அனைத்தும் ஓட்டமெடுக்க மேலே நின்று சுட்டுக் கொண்ட நேவியால் சார்ல்ஸை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அன்று கடலுக்குள்ளிருந்தும் படகையும் ஆயுதங்களையும் மீட்டுத்தான் சார்ல்ஸ் வடமராட்சியின் மக்கள் பார்வைக்கு வைத்தான். திருகோணமலையில் கடற்கரையோரம் உள்ளது திருக்கடலூர். அந்த வீரனை பெற்றுத்தந்த பெருமை அதற்குத்தான் சேரும். 1960 கடைசி மாதத்தின் 15 நாள் ஒரு அழுகுரலோடு அது நடந்தது. அப்பா ஆனந்தராசாவிற்கும் அம்மா விஜயதேவிக்கு மகனாக இரண்டு அக்காமாருக்கும் நான்கு தம்பிமாருக்கும் இடையில் பிறந்தவருக்கு அவர்கள் ஆசையோடு வைத்த பெயர் தவராஜன். கடற்தொழிலில் அந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல அந்த கிராமத்துக்கும் சொந்தமானது. புனித ஜோசப் கல்லூரியில் 10 வரை படித்துவிட்டு அப்பாவோடு தொழிலுக்கு போனவன். சின்ன வயதிலேயே திறமை மிக்க படகோட்டியாக தேர்ச்சி பெற்றான். மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரியில் அவன் பாடத்திட்டம் ஒன்றை பூர்த்தி செய்வதற்கு இயற்கையாகவே அவனிடமிருந்த டெக்னிக்கல் மூளை துணையாக இருந்தது. தடங்கள் என்று சிங்களத்தில் உரையாடுவதோடு ஆங்கிலத்தில் பேசும் ஆற்றலையும் சார்ல்ஸ் கொண்டிருந்தார். சிங்கள பேரினவாத புயல் எங்கள் தாயினத்தில் கோரமாக வீசிய போது எல்லோரையும் போலவே இந்த குடும்பத்தின் அமைதியான வாழ்வும் குலைந்தது. பச்சை பேய்களின் பவனி ராணுவ வண்டிகளில் வலம், சிங்கள காடையரின் நட்டூழியம் திருவோணமலை எரிந்தது. தமிழர்கள் பிணங்களாய் குவிந்தார்கள் எங்கள் கடலில். அவர்கள் விடியற்காலையில் கரையொதுங்கும் பிணங்கள் அந்த எரிமலை அவனுக்குள் குமரும். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு தம்பி ஜெயராஜனை சிங்கள துப்பாக்கிகள் கொடூரமாக கொன்றவது அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தாயகத்துக்கு செய்ய வேண்டிய பணி, சொந்த வாழ்வையும் தாக்கிய பேரணவாதம் அவன் இயக்கத்துக்கு போக முடிவெடுத்தான். விடுதலை புலிகள் இயக்கத்தின் தொடர்பு தேடி சந்து பொந்தெல்லாம் அலைந்து தெரிந்தவன் நீண்ட காலத்தின் பின் 1985 அந்த நடப்பகுதியில் அது கிடைத்தது. சந்தோஷம் ஆசிரியை தேடி பிடி இயக்கத்தில் இணைந்தவன் திருகோணமலையில் இரண்டாவது பயிற்சி முகாமில் பயிற்சி எடுக்கும் போது புலேந்தியம்மானின் கவனத்தை ஈர்க்கும் அளவுக்கு ஆற்றலை வெளிப்படுத்தி திறம்பட செயற்பட்டார். திருகோணமலைக்கான கடல் மார்க்க விநியோகங்களை செய்வதிலே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வேலை. ஆனால் மிகச் சிரமமான அந்த பணியில் வண்டி ஓடிவிட்டு களைப்போடு வந்தாலும் மாமிக்கு சக்கை அடிக்க போராளி வெளிக்கிட்டால் தானும் சேர்ந்து போவான். இப்படி தொடங்கியவன் தான் பின்பு கன்னிவடி வைக்கப் போகிறவர்கள் ஆலோசனை பெற்று செல்லும் அளவுக்கு வெற்றி பெற்றார். ஒரு சிறந்த மனிதனாக, தேசப்பற்றும் அமைதிமிக்க போராளியாக, நட்பு கொள்கின்றவர்களுக்கு இனிய நண்பனாக, எதிரி அதிர சண்டைகளை வழிநிறுத்தும் தளபதியாக, புதியனவற்றை படைக்க முயலும் ஒரு தொழில் பரிபுடனாக, போராளிகளுக்கு அறிவூட்ட விளையும் ஆசானாக, அலைகளை தோற்கடிக்கும் படகோட்டியாக, அட்டகாசமான சமையல்காரனாக, மக்களுக்கு பணி செய்து நிற்கும் சமூக பற்றாளனாக, இன்னும் எல்லாவற்றுக்குமே பொருத்தமானவன் அந்த புலிவீரன் சார்ல்ஸ். சின்ன குழந்தையாக தவிழும் கடற்புலிகளை பெரும்படை அமைப்பாக கட்டியெழுப்பும் கனவுகளோடு வாழ்ந்தானே அந்த வீரன். தன்னையே உருக்கி அதன் அடிவேரில் வாட்சியல்லவா தன்னை நெடுதியர் செய்து கொண்டிருந்தான். கண்ணுக்குள் சுழல்கிறது அந்த நிலவு முகம். இறுதி நாட்களில் கிளாலி கடலில் எதிரிக்கு முன்னால் அது சிஞ்சூரியனாய் சுட்டெடுத்தார். 1993 ஜூன் 11 20 மைல் நீள பெருங்கடல் படகோட்டம் தொடங்கிவிட்டது. ஏக்க வழிகளோடு படகுகளில் மக்கள், தமிழரின் பிணந்தெண்ணி காத்திருக்கும் சிங்கள சுறாக்கள், மக்களை காக்கும் பணியில் அவர்கள் குழந்தைகள், அவர்களை வழிநடத்தியபடி களத்தில் சார்ல்ஸ். ரவைகளை பொழிந்தபடி விரைந்து வருகின்றன எதிரியின் படகுகள், நேருக்கு நேர் எதிர்கொள்கின்றன விடுதலை புலிகளின் படகுகள். 50 LMG தணல் கக்கிய ஒரு படகில் சார்ல்ஸ். இருள் வானை கிழித்தன ஒலிக்கோடுகள் அதிர்ந்து போன எதிரி. எதிர்பாராத கணம் திடீரென எல்எம்ஜி இயங்க மறுத்தது. அது கைவிட்டு விட்டது. சார்ல்ஸின் கையில் இருந்த முழங்கிய 50 மட்டும் நம்பி எதிரியை நெத்தி முட்ட நெருங்கியது படகு. இடைவெளி நன்றாக குறுகிவிட்ட நிலையில் இன்னொரு எதிர்பாராத கணம் 50 இயங்க மறுத்துவிட்டது. சார்ல்ஸ் திரும்ப திரும்ப அடிக்க வியங்கவில்லை. எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் படகை பக்கவாட்டாக திருப்பி எடுக்க முயல நேவியோடு போராட பிப்டியோடு போராடி கொண்டிருந்த சார்ல்ஸின் உடலை துளைத்துச் சென்றனர் அவைகள். உடனடியாக கரையை நோக்கி திருப்பப்பட்டது படகு. இரத்த பெருக்கு அதிகமாகிக் கொண்டே போனது. சண்டையின் துவக்கத்திலேயே சார்ல்ஸை இழந்துவிட்டோம். படகு கரையை தொடரும் போது எங்கள் சார்ல்ஸும் இந்த மண்ணை விட்டு போய்விட்டான். சார்ல்ஸ், எங்களின் கடல் போர் தளபதி, உனது நினைவுகளையும் கனவுகளையும் எங்களோடு விட்டு சென்று விட்டாய். நீ சுமந்த இலட்சியத்தை நாங்கள் சுமக்கின்றோம். அந்த தாகத்தை அடையும் வரை நாங்கள் ஓயமாட்டோம். உன்னைப் போலவும் கடலில் அலையைப் போலவும். லெப்டினல் சார்ல்ஸின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டோம்.
போகின்றோம் தலைவா தலைவா தமிழீழத்தை எடுப்பா என்றே சாகின்றோம் வெளியாக விட